புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தாங்கரை ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயி திரு பா பொன்னையா அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தின் மூலம் நெல் விவசாயத்துடன் மீன் வளர்ப்பும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு பா அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நெல் வயலில் மீன் வளர்ப்பு என்பது அனைவரும் அறியாத ஒன்று. விவசாயங்களிலே பல்வேறு முறைகளில் பயிரிட்டு விவசாயத்தில் பல்வேறு புரட்சிகளை நாம் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நெல் வயலில் மீன் வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பயனுள்ள விவசாய முறையில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. அதனை நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தாங்கரை கிராமத்தில் மிகச் சிறப்பாக ஒரு இளைஞர் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். இன்று விவசாயம் குறித்தும் வயல்வெளிகளில் மீன் வளர்ப்பு குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்குவதற்காக ஒருங்கிணைந்த பண்ணை இயற்கை விவசாயி திரு பா பொன்னையா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
இன்றைய காலகட்டங்களில் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் பெருகி கொண்டிருந்தாலும் கூட விவசாயம் என்பது மக்களுக்கு இன்றியமையாத வாழ்வாதாரமாகவே பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இளைஞர்கள் பல்வேறு பட்டப்படிப்புகள் படித்திருந்தாலும் கூட நாளைய தலைமுறைக்கு உணவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே குறிப்பிடலாம். அதன் அடிப்படையிலே சிறந்த முறையில் இயற்கை விவசாயமாகவும் ஒருங்கிணைந்த பண்ணையை அமைத்து பல்வேறு முறைகளில் விவசாயத்தை மேற்கொண்டு வரீங்க. எங்களுடைய புதுகை பண்பலை சார்பாக ஒவ்வொரு முயற்சியும் வேளாண்மையும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாச ஒன்றியம் பரம்பூர் கிராமத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம் சேந்தாங்கரை. எனக்கு ஒரு 15 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. எங்க குடும்பம் பாரம்பரியமா விவசாயத்தை நம்பி மட்டும் இருக்கிற குடும்பம். விவசாயம் தவிர வேற எதுவும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு விவசாயம்னா எங்க அப்பாவோட கொஞ்சம் ஆர்வமாவே இருந்தேன். அதனால படிச்சு முடிச்சதுக்கப்புறம் விவசாயத்திலே முழுக்க நான் ஈடுபாட்டில் இறங்கிட்டேன். இப்போ ஒரு 20 வருஷமா நான் விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மீன் வளர்க்குறது சம்பந்தமா ஒரு 2007 நீர்வள நிலவள திட்டம்னு ஒரு திட்டத்தில் எங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் பண்ணைக்குட்டை அமைச்சு கொடுத்தாங்க. வேளாண் பொறியியல் துறை மூலயமா 10% பணம் கட்டி ஒரு 4500 ரூபா எங்களோட பங்களிப்பு தொகையோட முதன்னு ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சு அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததுனால ஒரு முதல் வருஷமே ஒரு 600 கிலோ வரையும் எடுத்தோம். அது நார்மலா தீவனம் வச்சு எல்லாரும் வளர்க்குறப்பதான் வளர்த்தோம். தீவனம் வலை எல்லாரும் எல்லாமே வந்து வேளாண் பொறியியல் துறையிலிருந்தும் மீன் வளத்துறையிலிருந்தும் எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அப்புறம் 2வது வருஷம் திரும்ப வளர்க்க போகும்போது நாங்க முன்னாடியே அட்வான்ஸா மீன் விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல அவங்களும் மீன் குஞ்சு கொண்டாந்துட்டாங்க. நாங்க அவங்கள்ட்ட சொல்லலை இது மாதிரி மீன் கொஞ்சம் விட்டுட்டோம்னு சொல்லாம இருந்தோன்னே அந்த மீனும் விட்டுட்டான். ஒரு 1000 சதுர மீட்டர் பண்ண குட்டையில 3500 குஞ்சு விட்டுட்டான் மொத்தமா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மீன் பெருக்கலை. அப்ப அவங்க ஆய்வுக்கு வந்து மீன் வளத்துறையில இருந்து ஒரு 3 மாசத்துல வந்து சோதனை மர பிடிப்புக்கு வரும்போது மீன் பெருக்காம இருந்துச்சு. பெருக்காம இருந்தோடனே மீன் வந்து கூட தெரியுது அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னா இது மாதிரி நாங்க ஒரு 1500 குஞ்சு விட்டோம், நீங்க கொடுத்தது இல்லாம சொன்னோம். இவ்வளவு வச்சிருந்தா பெருக்காதுங்க, யா ஏதாச்சும் பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு ஒரே ஒரு பண்ணைக்குட்டைதான் இருந்துச்சு. மீன் வளர்க்குறான ஒரு எந்த வாய்ப்பும் இல்லை. அது 4.5 அடி ஆழத்துல இருந்துச்சு. இது மாதிரி வெட்டணும்னா ரொம்ப எல்லாம் செலவாமட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மழை ஒன்று மழை அளவு கலந்த மழை வெள்ளப்பணி ஒரு 10 ஏக்கர் நட்டுருந்தோம். அது பூராமே வந்து மழையில பாதிப்படைஞ்சு சிற்ற பறையிற டைம் அது பறிச்சல்ல இருந்த கருது அப்படியே சாஞ்சிருச்சு எல்லாம் போது எல்லாம் 10 ஏக்கருமே ஒண்ணுமில்லாம போயிருச்சு. அப்போ ஒரு 1 ஏக்கர் மட்டும் ஒரு ஏக்கர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த இடம் மட்டும் தண்ணி நிறைய நின்றுச்சு. அப்போதான் இந்த மீனை கொண்டே அரிச்சு விடுவோம் அப்படின்ட்டு கொண்டே அந்த நெல் பைத்துக்குள்ளே கொண்டே விட்டுட்டோம். நெல் பைத்துல விட்டா பயிர் பூரா சாஞ்சு கிடந்துச்சு. ஒன்றுக்கு ஆகாமல் போயிடுச்சு அந்த பயிர். அது இதை கொண்டே விட்டோன்னா அது அழுகிறதுக்கும் இது மீன் சாப்பிட்றதுக்கும் ஒரு 2-3 மாசம் வரையும் தண்ணி மட்டுமே விட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போர் தண்ணியை விட்டு மீன் கொஞ்சம் விட்டோன்னே அப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு 3-4 மாசம் சென்றோடனே இந்த நெல்லுக்கிறது பூராமே சாப்பிட்டுருச்சு மீன். சாப்பிட்டுட்டு அது வரையும் மீன் பார்க்கவே இல்லை. அந்த பண்ணைக்குட்டையில் மீன் பழத்துல பிடிச்சு பிடிச்சு வித்துக்கிட்டு இருந்தான். அப்ப ஒரு அது ஒரு அப்புறம் ஒரு அரை கிலோ சைஸ்ல வந்துருச்சு அந்த பண்ணைக்குட்டையில வளர்த்தது. இதை நாங்க பார்க்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சரி பிடிச்சு பார்ப்போம் என்ன எப்படிதான் இருக்குன்ட்டு பார்த்தா எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இப்படி வந்துருந்துச்சு. அதுல அந்த ஒரு வயல்ல மட்டுமே ஒரு 800-900 கிலோ பிடிச்சோம். அது நல்லா இருக்கு, இது இப்ப வந்து குறைச்ச தண்ணியிலையும் வளர்க்கலாம் போல இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியில ஒரு 2-3 வளர்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை முறையில எந்த தீவனமே போடாம வளர்க்கறது இப்ப ஒரு 3 பெரிய குளம் ஒண்ணு குத்தகைக்கு எடுத்திருந்தேன். அந்த குளத்துல மீன் கொண்டே விட்டான் ஒரு 2 இருந்துச்சு. இங்க இப்ப நார்மலா இப்ப பண்ணைக்குட்டையிலயோ நம்ம இடத்துலயோ வளர்றதுக்கு எப்படியும் ஒரு 8 ஆகும், ஒரு ஈல்டு எடுக்க 8 ஆகும். ஆனா வந்து அந்த குளத்துல வந்து ஒரு 2-2.5 கொண்ட குஞ்சு கொண்டே விட்டா ஒரு 50 சைஸ் குஞ்சு கொண்டே விட்டா ஆனா 2.5 4-3 பெருந்துச்சு. இப்ப எதனாலன்னு பார்க்க போகும்போது அங்க அந்த பாசி நிறைய இருந்துச்சு அந்த குளத்துல. சரி இந்த பாசியை கொண்டே நம்ம பண்ணையில போட்டு பார்ப்போம்னு நான் ஒரு 1/2 கொண்டாந்து போட்டு அதுக்கப்புறம் அதை வளர்த்து அதுல மீன் விட்டாங்க. மீன் விட்டோன்னே இப்ப நார்மலா நம்ம தீவனம் கொடுத்து வளர்க்கறதோட இது ரொம்ப அபரிவிதமா வேகமா குரோத் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் இந்த பாசி வளர்றதும் குறைஞ்சிச்சு, மீன் வளர்றதும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் இன்னொன்னு வடிச்சு விட்டுட்டு நெல் நட்டோம். நெல் நட்டா எந்த ஒரு உரம் பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காம போடாம ஒரு 6-5 நார்மலா 3 வளர்ற பயிர் 6 வளர்ந்துருச்சு. வளர்ந்து நல்லா அதுவும் எங்களுக்கு மகசூல் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஏக்கருக்கு 30-40 வரையும் வந்துருச்சு. அப்ப இதுதான் நமக்கு வந்து நம்மளோட விவசாயத்தை வளர்க்கணும்னா இந்த மெத்தட்ல தான் வளர்க்கணும்னு ஒரு ட்ரெயின்டா ஆனது ஒரு 2 முன்னாடி. இப்ப அதுல இருந்து ஒரு 8 மேல நெல்லும் மீனும் மாத்தி மாத்தி. ஆனா நெல் வயல்ல மீன் வளர்க்கறனா எல்லாரும் நெல்லு பைத்துக்குள்ள விட்டுருக்கோமோன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லையா, ஒரு போகம் நெல்லும் ஒரு போகம் மீனும் கரெக்டா 3.5 நெல்லு போட்டுட்டு நல்லா உழவு ஓட்டிடுறோம். ஃபுல்லா உழவு ஓட்டிட்டு தண்ணி ஒரு 1/2 ஃபர்ஸ்ட் விடணுங்க. 1/2 விட்டுட்டு இந்த பாசி ஒரு 100-200 அப்ப இந்த இருக்கு எல்லாம் வயல்ல அதுல இருந்து அரிச்சு கொண்டாந்து இதுல அங்கன கங்கன போடணும். போட்டோம்னா என்ன ஒரு 1.5 எல்லா வயல்லையும் பாசி படந்துடும். படந்ததுக்கு அப்புறம் நம்ம நர்சரி பண்ணையா ஒரு பண்ணை வச்சுக்கிட்டு அதுல இருந்து மீன் குஞ்சு எல்லா வெரைட்டியும் கட்லா ரோகு மிருகாலு புல்கண்டை சிசி பொட்லா இந்த வெரைட்டி வளர்த்து இருக்கும். அதுல வந்து இந்த நாட்டு திளைப்பி அதிகமா பண்றதுனால அதுக்கு விரால் மீன் வளர்க்கலாம். இந்த எல்லா வெரைட்டியும் நார்மலா எல்லாம் வந்து சமயவுல 1 4000 குஞ்சு வரையும் விடலாம். அந்த 4000 குஞ்சா வந்து 6 பிரிச்சு ஸ்டாக் பண்ணணும். 50-100 சைஸ்ல விட்டோம்னா நம்ம குரோத் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து பாசிக்கல விடுறோம், ரெண்டாவது தண்ணியும் 1-1.5 தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா சின்ன குஞ்சா விட்டோம்னா ஏதாச்சும் கொக்கு இதெல்லாம் நீருக்காகலாம் வந்து பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் பெரிய குஞ்சா 100 சைஸ்ல ஸ்டாக் பண்ணும் போது நமக்கு வந்து இழப்பீடு ரொம்ப வராது. இழப்பீடு வந்து வராம நமக்கு மகசூல் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 6 புல்கண்டை மட்டும் கொஞ்சம் கவுண்ட் கூட விட்டோம்னா பாசி அபரிவிதமா அதிகமா வளர்ந்து ரொம்ப மீனுக்கு அடர்த்தி ஆயிராம அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். இது மாதிரி வளர்த்தோம்னா ஒரு 1.5 வரையும் மீன் எடுக்கலாம். இந்த பாசி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிதான் நாங்க வித்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 170 வரையும் விற்கிறோம் கிலோ. அப்படி வித்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 2 அது பூரா எடுத்துடலாம். மொத்தம் இதோட கால அளவு 8 ஆரம்பிச்சு இந்த பாசி போட்டு 2 வளர்த்து அதுக்கப்புறம் மீன் விட்டு அதை மீனை பிடிச்சி முடிக்கிற கால அளவு 8. இந்த 8 ஒரு 1-1.5 வரையும் மீன் கிடைக்கும். நம்ம அந்த அறுவடை செலவு இதெல்லாம் போக ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1-1.5 வரையும் நமக்கு மிச்சப்படும். அப்புறம் அந்த தண்ணியை வந்து வெளியில வடிச்சு விட்டுட்டு உழவெல்லாம் ஓட்ட வேணாங்க, பரம்பிடிக்க வேணாம், வரப்பு ஓட்ட வேணாம். அப்படியே வந்து நெல்லை நட்டுறது. நெல் வந்து ஒரு 3.5 நெல்லா நட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த போகத்துக்கு நமக்கு மீனுக்கு 8 தேவைப்படுறதுனால இது ஒரு 3.5 நெல், 4 நெல் போட்டோம்னா நமக்கு அதுதான் குட்டையா வளருங்க. அதிகமா வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுனால இது இந்த பிராரம் அந்த ரகமே ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வளர்ந்துருங்க. அதனால அந்த ரகங்களை தேர்வு பண்றது நல்லது. ஏன்னா இப்ப பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் இதுக்கு சூட்டபுள் ஆகாது. ஏன்னா அதுவே சும்மாவே ஆறு அடி வளரும். இந்த மீன் ஒரு இந்த எட்டு மாசம் மீனோட கழிவு சுமார் ஒரு அஞ்சுல இருந்து பத்து டன் வரையும் இந்த பாசியோட வெயிட் இருக்கும். அது பூராமே சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேதான் கழிவா இருக்கும். அதனால பயிருக்கு தேவையான எல்லா நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்துக்கள் எல்லாமே அந்த மீனோட கழிவுல இருக்கும். அதிகமா மீன் வளர்ச்சி குறையிறதுக்கு அம்மோனியாங்கிற ஒரு இது ஃபார்ம் ஆகுங்க. நிறைய உணவு போட்டு கீழே வந்து படியும் தங்கும். போகும்போது மீன் வளர்ச்சி அம்மோனியா கூட வச்சுன்னா மீன் இறக்க ஆரம்பிக்கும். அந்த அம்மோனியாங்கிறது பயிருக்கு தேவையான நைட்ரஜன். நைட்ரஜனோட அளவு அபரிவிதமா மீன் கழிவுல இருக்கு. அதனால நெல் போட்டோம்னா எந்த விதமான உரங்களோ எதுவுமே ஒரு பத்து ரூபாய்க்கு கூட வாங்கி போட வேணாம். நம்மளோட வேலை நடுறது மட்டும்தான். நடவு பண்றதுக்கு ஆள் மட்டும் பிடிச்சிக்கணும். ரெண்டாவது களையும் மண்டாது. இந்த எட்டு மாசமா வந்து மீன் அதுல நிக்கிறதுனால இந்த பில்லு விதையெல்லாம் சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடாட்டியுமே அந்த எட்டு மாசத்துல அந்த தண்ணிக்குள்ள விதை இருக்கனால ரொம்ப அதோட முளைப்புத்திறன் வீரியம் குறைஞ்சிரும். அப்படி வரும்போது நெல் ஒரு 30 முட்டை வரும். அதுல ஒரு ஏக்கருக்கு ஒரு 25-30,000 வரும். எனக்கு இந்த 8 ஏக்கர்ல வருஷத்துக்கு ஒரு 8 லட்சம் ரூபா 8-10 லட்சம் ரூபா வரும் எனக்கு லாபமா கிடைக்குது. என்னோட அனுபவம் இதுதான்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 மாதங்கள் வந்து நம்மளுடைய மீன்பிடிங்கிறது நிறைவடைந்தோம் அப்படின்னு சொல்லுங்க. 8 மாத காலம் வரை நெல் வயலில் மீன் வளர்ப்பு முறையை எவ்வாறு நீங்களா பராமரிக்கிறீங்க? எந்தெந்த காலகட்டத்துல பராமரிப்பு முறைங்கிறது முக்கியத்துவம் என்னதாக இருக்கிறது? அது நீர் மேலாண்மையா இருக்கட்டும் சரி, அதுக்கு தேவையான தானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, எதை பொறுத்து அமைக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இதுல வந்து பராமரிப்புன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசி முத வளர்க்குறாங்கள 2 மாசம் அந்த வளர்க்குறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பாசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது எந்த மாசத்துல போடணும்னா ஆடியில இருந்து ஒரு 2-3 மாசத்துல. ஏன்னா அப்பதான் சம்பா பட்டம் வந்து ஆடி மாசம் தான் ஆரம்பிக்குது. எந்த பயிருமே சம்பா பட்டத்துல கொஞ்சம் நல்லா வருங்க. அதனால இந்த பாசியோட வளர்ச்சியும் இந்த சம்பா பட்டத்துல நல்லா இருக்கும். அதனால இந்த ஆடி மாசத்துல ஃபர்ஸ்ட் பாசியை வளர்த்துறணும். அந்த 2 மாசம் வரையுமே கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி வந்து பாசி அரைச்சி கொண்டாந்து இந்த 1 ஏக்கர் ஃபுல்லாவே போடணும். அது ஒரு தொடர்ச்சியா ஒரு 10-15 நாளைக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் மீன் கொண்டாந்து மீன் கொஞ்சம் அரிச்சு விடுற வேலை. ஒரு நர்சரி நாற்றங்கால் பண்ணையில வந்து மொத்தமா கொண்டாந்து குஞ்சு வச்சுக்குவோம். மீன் குஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் ஃபுல்லா 1 ஏக்கருக்கும் எடுத்துக்குவோம். அதுல இருந்து எடுத்து கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரத்துக்கு 500 குஞ்சு 400 குஞ்சுன்னு ஒவ்வொரு அது மாதிரி ஒரு 4-5 வாரம் ஸ்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பாசி இல்லாத வயல்கள் இருக்குல்ல, அதிகமா சாப்பிட்டுட்டு மீன் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு உணவா வந்து டெய்லி ஒரு 2 சட்டி 3 அன்னச்சட்டி ஒரு 50-50 கிலோ ஏக்கருக்கு டெய்லி காலையில போட்டுறனுங்க. கரெக்டா அந்த டயத்துக்கு போட்டோம்னா டெய்லி சாப்பிட்டுங்க. ஏன்னா அதுல இருக்க பாசி பூராமே 6 மாசத்துல காலி பண்ணிட்டு இந்த பெரிய மீன் இருக்குல்ல, அந்த பெரிய மீனுக்கு உணவுன்னு பார்த்தோம்னா நம்ம தான் கொடுக்கணும். அந்த 2 மாசம் வரையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்ம எந்த விதமான தானியமோ ஏதோ மீனுக்கு போடல, இந்த பாசி தான். இந்த ஸ்பைரல் நாளில் வந்து எவ்வளவு ப்ரோட்டீனும் ஃபேட் இருக்கோ அதே அளவு இந்த பாசிகள்லையும் இருக்கும். இது இந்த பாசி வெரைட்டில ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. எல்லாத்துக்குமே நார்மலா இந்த ஏரி கம்மால இருக்கிற பாசி தான். வேளாம் பாசி, கொத்து பாசி, பால் பாசின்னு ஒரு 4-5 வெரைட்டி. ஒன்னு கொடி கொடியா ஓடும், ஒன்னு சின்ன சின்ன இலையா இருக்கும். ஒண்ணு வந்து பாசின்னு நினைச்சான்னு சொன்னோன்னே இந்த ஆடையா மேல வந்து உழவு ஓட்டினோன்னு வந்து பச்சை பச்சையா வந்து வரும் அது நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. இது வந்து செடியாவே உள்ள நீருக்குள்ள மட்டும் இருக்கும், நீருக்குள்ளே இருக்கும். அந்த நீரை விட்டு வெளியில எடுத்து போட்டீங்கன்னா கறி போயிடும். ஒரு நெருப்பு பட்டாப்புல போயிடும் வெளியில எடுத்தீங்கன்னா. அது தண்ணியில இருக்க வரையுமே அதுக்கு பவர். தண்ணியை விட்டு வெளில எடுத்து போட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க எடுத்துட்டு திருப்பி தண்ணியில போட்டாலும் அது அப்படியே கருகாம அப்படியே இருக்கும், மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பாண்டில் ஒரு நாளைக்கு போட்டோம்னா மறுநாள் போடாம்னா சாப்பிட்டுருச்சுன்னா மறுநாள் போடுவோம். இதுதான் எங்களோட ரொட்டீன் வேலை. நானும் என் மனைவியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இதுக்குன்னு லேபர்னு மீன் பிடிக்கிறதுல இருந்து பாசி உணவு கொடுக்கறதுல இருந்து குஞ்சு கொண்டாந்து மாத்தி விடுறதுல இருந்து எல்லாமே வந்து எந்த ஒரு லேபரும் வச்சுக்கிறது இல்லை. முன்னாடி நிறைய ஆள் வச்சிருந்தோம். அப்ப வந்து வலை இழுக்கிறதுக்கெல்லாம் போதிய பயிற்சி இல்லாதனால அப்போதைக்கு ஒரு 5 ஆள் 6 ஆள் வச்சுட்டு இழுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ மொத்தமா கொடுத்துக்கிட்டு இருந்தான் மீனை வந்து மொத்தமா தான் சேல்ஸ் பண்ணான். ஒரு 50 கிலோ 100 கிலோன்னு கொண்டாந்து பரம்பூர்ல விட்டுக்கிட்டு இருந்தான். அது அப்புறம் எங்களுக்கு அந்த பிடிக்கிற கூலி நிறையா வந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் வந்தாலுமே லேடிஸ் சாதம் வச்சுக்கிட்டா 1000 ரூபா 1500 ரூபா அப்படின்னு வந்ததுனால அது எங்களுக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்கல. லேபருக்கு தான் சம்பள காசு போக கொஞ்சம் தான் மிச்சப்பட்டுச்சு. அப்புறம் வெளி மாநிலங்களுக்கு பயிற்சிகளுக்கு போய் கல்கத்தா ஒரு பயிற்சிக்கு போகும்போது இந்த வலை இழுக்கிற சம்பந்தமா ஒரு பயிற்சி, அப்புறம் மீன் வளர்க்குற சம்பந்தமா பயிற்சிகள் அங்கே கல்கத்தாவுக்கு போயிருக்கோம், ஹைதராபாத் போயிருக்கோம், கேரளா போயிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ நான் என் மனைவி ரெண்டு பேரும் தான் வலை இழுப்போம். அந்த வலையோட அகலம் 120-130 அடி இருக்கும், ரெண்டு பேருமே இழுத்துருவாங்க. ஒரு நார்மலாக அதிகமாக வந்து நாங்கள் சில்லற வியாபாரம் தான் பண்ணுவோம், 2 கிலோ 3 கிலோ 4 கிலோன்னு வாரத்துக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் சேல்ஸ் ஆகுங்க. அப்படி பார்த்தா மாதத்துக்கு 500 கிலோ, வருஷத்துக்கு 6 டன். இதுதான் எங்களோட ரொட்டீன், அதில் இருக்க வேலை. இன்னும் பெருசாக ஒன்றும் பார்க்கும்போது எங்களுக்கு பெருசாக ஒன்றும் வேலை இருக்கா, மற்ற விவசாயத்தோட இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்கண்ணா. இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் செய்வது என்பது இளைஞர்களுக்கு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய மனைவி ஒத்துழைப்பாக இருந்து இருவரும் இணைந்து இந்த முறையை பின்பற்றி பல்வேறு முறைகளிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய புதிய பெருமிளை சார்பாகவும் இணையதற்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான விவசாய முறைகள் பின்பற்றிருந்தாலும் கூட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா நெல் வயல் மீன் வளர்ப்பு என்பது புதுமையான ஒன்று. பெரும்பாலான விவசாயங்களில் பாதிப்புகள் என்பது இல்லாமல் இருக்காது. இந்த முறையில் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
நான் ஒரு இந்த மீன் ஒரு 7-8 வருஷமா வளர்த்துட்டு இருக்காங்க, 10 வருஷமா வளர்த்துட்டு இருக்கான். பாதிப்புன்னு பார்த்தோம்னா அந்த நீர்க்காக்கா வந்து வயல்ல மீன் வயல்ல விழுந்துச்சுன்னா இந்த குஞ்சுகளை பிடிச்சிப்படும். அது ஒண்ணு நோயின்னு பெருசா வந்தது இல்லை. அதிகபட்சம் மீன் இறக்குறது எப்பன்னா வெயில் காலங்கள்ல மீன் இறக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த பாசி இருக்கிறதுனால அது பாதுகாப்பா இருக்கு, ஏன்னா வெயிலோட தன்மையை வந்து தண்ணிக்குள்ள விடாம மேல வந்து அது தடுத்து நிறுத்திடும் அந்த பாசி. அதனால அதுவும் நமக்கு அது அந்த பாசி வந்து நம்ம உணவாகவும் இருக்கு, நம்ம அந்த மீனுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கு. அதனால பெரிய பாதிப்புன்னு இதுல வந்து வராது. பாதிப்புன்னு வந்தா நெல்லு வயல்ல எதுவும் வந்தாதான், ஏதாச்சும் நோய் பூச்சி எதுவும் தாக்குனாதான் வழியா. மீனுக்குன்னு இதுவரையும் பெருசா எந்த வியாதியுமே வந்ததில்லை. நம்ம தொடர்ச்சியா நம்ம பிடிச்சுக்கிட்டே இருக்கனால அப்படி எதுவும் அறிகுறி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் பொண்ணு பொண்ணு ஏதாச்சும் ரெடி பண்ணிடுறது. இதுவரையும் மீன்ல பெரியதையா நோய் பூச்சி நோயின்னு வந்ததில்லை, அதிகமா இழப்பும் வந்ததில்லை. ஆரம்ப கட்டத்துல மீன் வந்து இந்த 1.5 அடி வளர்க்கும் போது இந்த பாசி போட்டு வளர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதிப்புகள் நிறைய இருந்துச்சு. எப்படின்னா மீன் பிடிப்போம், மத்தியான நேரத்துல வருவாங்க, அந்த வெயில் நேரத்துல இறங்கி பிடிக்கும் போது தண்ணி அந்த 1.5 அடி இருக்கிறதுனால ஹீட் ஆகி நிறைய இறந்துருக்கு. அப்புறம் மீன் பிடிச்சி நாளைக்கு காலையில மீன் 100 கிலோ கேட்பாங்க, நைட்டே பிடிச்சிடும் பிடிச்சி விட்டு தொட்டில் அது மாதிரி இறந்துருக்கு. மத்திய மொழியா நோய் இன்னும் அந்த மீன்ல வந்தது இல்ல. அதே மாதிரி இந்த கழிவுல இருந்து வர்ற பயிருக்கு வந்து எந்த நோயும் இதுவரையும் வந்ததில்ல, நாங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இதுவரையும் வந்ததில்ல, ஆனா இனி எப்படின்னு தெரியல. நிறைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இந்த குடிமையாமலை வேளாண் கல்லூரியில இருந்து முதல்வர் மற்றும் பேராசிரியர் எல்லாம் வருவாங்க, அப்புறம் கேவிகேல இருந்து நிறைய வருவாங்க, நிறைய தமிழ்நாட்டிலேருந்து வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் மீன்வளத்துறையில இருந்து நிறைய அதிகாரிகள் வந்து எங்களுக்கு தெரியாதும் சொல்லி கொடுக்குறாங்க, நாங்க செய்யறதும் வெளியில நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நெல்வயலில் மீன் வளர்ப்பு முறை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை வழங்கிய இயற்கை விவசாயி திரு பா பொன்னையா அவர்களுக்கு புதுகை தன்மலை சார்பாகவும் மேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றிங்கண்ணா.
நேர்களே, இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் நெல் விவசாயத்துடன் மீன் வளர்ப்பு குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தங்கரை ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயி திரு பொன்னையா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-00-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.